சென்றல் 2014 ஆண்டு மே இதழில் சிறுகதை பகுதியில் சான் ரமோன் கலிபோர்னியாவிலிருந்து பானுமதி பார்த்தசாரதி அவர்கள் எழுதியுள்ள குற்றம் பார்க்கிங் ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். 10 வருடங்கள் கழித்து வாசு கிராமத்தில் காலடி எடுத்து வைத்தான். 10 நீண்ட வருடங்கள் கழித்து இன்றுதான் கிராமத்திற்கு வருகிறான். அவன் வீடு சுத்தமாக பெயிண்ட் அடிக்கப்பட்டு இருந்தது. வீட்டிற்கு வெளியே 20 பேர் உட்கார்ந்து பேசலாம் போல் பெரிய திண்ணை, அதில் சுண்ணாம்பு பட்டையும் செம்மன் பட்டையும் அடித்து பழிச்சென்றிருந்தது. பழைய கால வீட்டின் அழகே அழகு என்று வியந்தது வாசுவின் மனம். பக்கத்தில் இருந்த காலிமலையில் புதிதாய் ஒரு வீடு எழும்பி இருந்தது. இரட்டை அடுக்குகளாய் பார்க்க மிக அழகாய் இருந்தது. வாசுவின் வீட்டு வாசலில் மணி மெஸ் என்று ஒரு போர்டு. அந்த கிராமத்தில் யாரும் வாயிக்கதவை மூட மாட்டார்கள். எனவே காலிங் பெல்லை ஒருமுறை அடித்துவிட்டு நேராக உள்ளே நுழைந்தான். உள்ளே அப்பா கொடியில் காய்ந்த துணிகளை எடுத்து மடித்துக் கொண்டிருந்தார். அம்மா பெரிய முரத்தில் இருந்த காய்கறிகளை பிரித்துக் கொண்டிருந்தாள். காலிங் பெல் சத்தம் கேட்டு அப்பாவும் அம்மாவும் திரும்பி பார்த்தார்கள். வாப்பா என்றார் அப்பா. அம்மா வா என்று தலையசித்ததோடு சரி உட்கார சொல்லி பழைய மர நாற்காலியை நகர்த்தி விட்டு உள்ளே சென்றாள். மருமகள் பேரக்குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமா என்றார் அப்பா. உள்ளே இருந்து வந்த அம்மா, கை கால் கழுவிக்கொண்டு வா, டிபன் காப்பி எடுத்து வருகிறேன் என்றாள். இதற்குள் அத்தையும் மாமாவும் வந்து வரவேற்றனர். அம்மா ஒரு தட்டில் 4 இட்லியும் சட்னி சாம்பாரும் கொண்டு வந்தாள். சாந்தி எங்கேம்மா என்றான். அம்மா அவனையே உறுத்து பார்த்து விட்டு வேலைக்கு போயிருக்கிறாள் என்றாள். என்ன வேலையாக இருக்கும், ஏதாவது பால்வாடி ஸ்கூலில் டீச்சராக இருப்பாள் என்று நினைத்து கொண்டான். சென்னையில் நம் மோடி இருக்கும் போது வெறும் 10வது தானே முடித்திருந்தாள், பிறகு பெரிதாக என்ன படித்திருக்க போகிறாள். இங்கே வந்தவுடனே மாற்றுத்திறனாளியான அத்தை மகனுடன் கல்யாணம் என்று பத்திரிகை வேறு அனுப்பியிருந்தார்கள். ஒரே தங்கையின் கல்யாணத்திற்கு ஒரே அண்ணனை நேரில் வந்து அழைக்கவில்லை. அவ்வளவு கோபம், அண்ணனாக அவனும் வரவில்லை. எல்லாம் முடிந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டன. இப்போதுதான் வந்திருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் சாந்தியும் அவள் கணவன் சிதம்பரமும் மோட்டார் சைக்கிளில் வந்து இறங்கினர். சிதம்பரத்தின் இடது கை சிறு வயதிலேயே போலியோ தாக்கி சற்று மெலிந்து வளைந்து இருக்கும். அதை காட்டிக் கொள்ளாமல் எல்லா வேலைகளையும் செய்வான். நல்ல உயரம் மாநிலம்தான். சாந்தி அளவு நல்ல சிகப்பு நிறம் கிடையாது, ஆனாலும் அவளுக்கு பொருத்தமாகத்தான் இருந்தான். அவர்களோடு அழகாக கொஞ்சம் கிளி போல் செக்கச்சவேல் என்று ஒரு அழகிய பெண் குழந்தை 3 வயது இருக்கும். வாங்கண்ணா என்றாள் சாந்தி. வாங்க மச்சான் என்றான் சிதம்பரம். வாசு ஓடிப்போய் கையில் குழந்தையை வாங்கி கொண்டான். பாப்பா பேர் என்னம்மா? வசுமதி அண்ணா. எல்லாம் உன் நினைவால் தான், உன்னை கூப்பிடுவது போல் வசு வசு என்று எல்லோரும் கூப்பிடுவோம் என்றாள் அம்மா. அம்மா போதுமே உங்கள் பேத்தி புராணம், அண்ணியும் குழந்தைகளும் சௌக்கியமா அண்ணா என்றாள் சாந்தி சகஜமாக, எந்த தயக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக. தங்கையை ஆச்சரியத்துடன் பார்த்தான் வாசு. தன் மனைவியோடு தானும் சேர்ந்து செய்த தவறுகள் அவன் மனதை வருத்தின. எல்லாவற்றையும் மறந்து எவ்வளவு அறிவாக அன்பாக பேசுகிறாள் இவள் என வியப்புற்றான். என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க, சாந்தி பேசுறது ஆச்சரியமா இருக்கா? பேசி பேசியே எல்லாரும் அவளுக்கு தாளம் போட வைத்து விடுவாள். என்ன இருந்தாலும் டபுள் கிராஜுவேட் அல்லவா, நம்ம போலவா என்று கண்ணை சிமிட்டி விட்டு சிரித்தான். போதுமே என்று முழங்கையால் அவனை இடித்தாள் சாந்தி. டபுள் கிராஜுவேட்டா? ஆமா மச்சான், எம்எஸ்சி மேத்ஸ் கூடவே எம்எட் என்றான் சிதம்பரம். எல்லாரும் இரவு சாப்பாடு முடித்த பின், மச்சான் நீங்கள் நம்ம வீட்டு மாடியில வந்து படுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வசதியா இருக்கும் என்றான் சிதம்பரம். ஆமாம் அண்ணா, பக்கத்து வீடு கூட மாமா தான் வாங்கி கட்டியிருக்கிறார். இந்த வீட்டு ஹாலிலிருந்தே அந்த மாடிக்கு போகலாம். படுக்கை அறையை பார்த்து ஆச்சரியப்பட்டான் வாசு. எல்லா அறைகளிலும் 2 டன் ஏசி, 3 பெட்ரூமிலும் டிவி, உள்ளேயே பாத்ரூம், கீசர் என்று வசதி செய்திருந்தான் சிதம்பரம். படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கப்பா, எல்லாம் நாளை காலையில பேசிக்கலாம் என்றார் அப்பா. அடுத்த நாள் காலை 8 மணிக்கு தான் கண் விழித்தான். கையை காப்பியோடு கதவை தட்டினாள் சாந்தி. அண்ணா காப்பி சாப்பிட்டுட்டு இங்கேயே குளித்து விடுங்கள், கீசர் எல்லாம் வேலை செய்யும், நான் டிஃபனை மேலேயே எடுத்துட்டு வந்து விட்டுமா என்றாள். வேண்டாமா, குளித்து விட்டு நான் கீழே வருகிறேன். மாப்பிள்ளை எழுந்து விட்டாரா? மாமா கொஞ்சம் அத்தைக்கும் மாமாவுக்கும் கீழே மெஸ்ஸில உதவி செய்து விட்டு பக்கத்தில் உள்ள தன் ஒர்க் ஷாப்புக்கு போயிருக்கிறார். மெஸ் என்றான் வாசு.
ஆமா அண்ணா, அம்மாவும் அத்தையும் பொழுது போகாமத்தான் அதை தொடங்கினார்கள். இப்போது அதில் போதுமான அளவு வருமானம் வருகிறது. மேல்வேலைக்கு மட்டும் ஒரு அம்மாவை வைத்திருக்கிறோம். மெஸ்ஸில் இருந்து வந்த இட்லியும் வடையும் சாப்பிட்டான். அருமையாக இருந்தது. இந்த வயதிலும் இந்த நான்கு பெரியவர்களும் சும்மா உட்கார்ந்து வீண் கதை பேசாமல் சுறுசுறுப்பாக வேலையில் ஈடுபட்டிருப்பதை வியப்புடன் பார்த்தான். அண்ணா, நாம இவர் ஒர்க்ஷாப்ல பாத்துட்டு அப்படியே நிலத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, போய் வரலாமா? சிதம்பரத்தின் ஒர்க்ஷாப் பெரியதாகவே இருந்தது, சுத்தமாக இருந்தது. நான்கு கார்களும் ஒரு லாரியும் பழுது பார்ப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இரண்டு பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சிதம்பரம் அப்போதுதான் ஒரு காரில் பெரியவருடன் வந்து இறங்கினார். பழுது பார்த்தால் சர்வீஸ் சார்ஜ், உதிரி பாகங்கள் இந்த விவரமாக 7000 ரூபாய்க்கு அவன் பில் போட்டு கொடுத்தான். பெரியவர் மறுப்பேச்சில்லாமல் செக்கை கொடுத்து விட்டு போனார். மாமா, நானும் அண்ணாவும் நம்ம தோட்டம் வரைக்கும் வாக் போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு வாசுவுடன் புறப்பட்டாள் சாந்தி. சரி, அப்படியே அங்கே வாட்ச்மேனிடம் நான் சொன்னதை மறக்காம சொல்லிடு என்றான் சிதம்பரம். மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, நெல், கரும்பு, விளைநிலம் என்று எல்லாமாக 15 ஏக்கர் நிலம் இருந்தது. நிலத்தின் ஓரமெல்லாம் பனைமரம் வேலி போல் இருந்தது. இரண்டு பெரிய கிணறுகள் நீர் நிறைந்து இருந்தன. பம்ப் செட்டிலிருந்து இறைத்த தண்ணீர் வாய்க்கால் வழியாக வயலின் எல்லா இடங்களுக்கும் பாய்ந்து கொண்டிருந்தது. பார்க்க பார்க்க வாசுவுக்கு ஒரே பிரமிப்பாக இருந்தது. சிறிது நேரத்தில் சிதம்பரம் குழந்தை வசுமதியை அழைத்துக் கொண்டு பைக்கில் வந்து இறங்கினான். வாசுவுக்கு சிதம்பரத்தின் வளர்ச்சி ஆச்சரியமாக இருந்தது. வாசு குடும்பத்தோடு சென்னைக்கு போகும்போது அப்பாவுக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தையும் விற்று எடுத்துக் கொண்டு போனான். அப்போது சிதம்பரம் 20 வயது பையன், சொந்த நிலம் கிடையாது. குத்தகைக்குத்தான் சிதம்பரத்தின் அப்பா பயிர் செய்து கொண்டிருந்தார். வாசு வீடு வாங்கியது மட்டும்தான் மிச்சம், அதுவும் சின்ன அபார்ட்மெண்ட். பேங்கில் போட்ட மீதி பணம் அவர் மனைவியின் சொல்படி பிசினஸ் செய்ததில் காலி. அப்பாவும் அம்மாவும் கோபித்துக் கொண்டு 10வது முடித்திருந்த சாந்தியை அழைத்துக் கொண்டு கிராமத்திற்கு வந்துவிட்டனர். மாப்பிள, இந்த 10 வருடத்தில் உங்கள் வளர்ச்சி ரொம்ப பிரமாதம் என்று சந்தோஷமாக பாராட்டினான் வாசு. எல்லாம் சாந்தியாலதான் மச்சான். அப்படியா என்றான் வாசு ஆச்சரியமாக. அதெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணா, இவர் நல்ல உழைப்பாளி, எந்த வேலையும் செய்ய தயங்க மாட்டார். அதோடு அப்பா, அம்மா, மாமா, அத்தை என்று பெரியவர்களை கலந்துதான் எல்லாம் செய்வார். சின்ன சின்ன செலவு கூட பல முறை யோசித்து தான் செய்வார். அதன் பலன் தான் இதெல்லாம் என்றார். மச்சான், சென்னையிலிருந்து வந்தவுடனே இந்த சாந்தி நாங்கள் செய்த எந்த உதவியும் வாங்க மறுத்துவிட்டாள். உங்களிடமிருந்து உதவி பெற எங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்றால், நான் அவளை கல்யாணம் செய்து கொண்டால் தான் உரிமையோடு எந்த உதவியும் செய்ய முடியும், மேலே படிக்க முடியும் என்றாள். நானும் ஒரு கை குறைபாட்டோடு இருக்கிறேனே என்றால் ஒத்துக்கொள்ளவே இல்லை. உடல் ஊனம் ஒன்றுமே இல்லை, மனதில் தான் ஊனம் கூடாது என்று ஒரே வியாக்கியானம். திருமணம் முடிந்த பிறகு காலேஜில் சேர்ந்தாள். பிஎஸ்சி, எம்எஸ்சி எல்லாம் முடித்து எம்என்டையும் முடித்தாள். வேலையும் கிடைத்தது. கிடைத்த சம்பளத்தை அப்படியே என்னிடத்தில் கொடுத்து விடுவாள். சாந்தியின் சம்பளம், என் ஒர்க் ஷாப், அப்பா அம்மா நடத்தும் மெஸ் இவற்றிலிருந்து கிடைக்கும் வருமானம் என்று எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருந்துதான் இந்த நிலங்களையும் வீடுகளையும் வாங்க முடிந்தது. சாந்திக்கு நகை நட்டு இதிலெல்லாம் ஆசை இல்லை, அதனால் தான் எல்லாம் மண்மேல் போட்டு பொன்னாகிறது என்று முடித்தான். அண்ணா, அண்ணி எப்படி இருக்காங்க? உங்க மகள் கீதா எப்படி இருக்கிறாள் என்றாள் சாந்தி. கீதா விஷயமா தான் இங்க வந்தேன் சாந்தி. ஆனா அம்மா அப்பா இருவரும் பிடி கொடுத்தே பேச மாட்டேன் என்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதிகாலை முதல் அந்த மெஸ்ஸில் உழைப்பதை பார்த்தால் எனக்கும் வாய் திறக்க முடியவில்லை. என்னென்ன விஷயம்? கீதாவுக்கு நல்ல வரன் வந்திருக்கிறது சாந்தி. ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் கேட்பதற்கும் என் நடப்பு சூழலுக்கும் 2-3 லட்சம் குறைகிறது. அதனால் அப்பாவிடம் கடன் வாங்கி செல்லலாம் என்று வந்தேன். வீட்டின் மேல் ஏதாவது பேங்கில் கடன் வாங்கி கொடுப்பார் என்று எதிர்பார்த்தேன். ஓ, அப்பா என்ன சொன்னார்? கேட்டேன் சாந்தி, வீடு உன் பெண் வசுமதியின் பேரில் கிரயப்பத்திரம் செய்து விட்டதாகவும், ஏற்கனவே எனக்கு நிலம் விட்டு கொடுத்து விட்டதால் வேறு ஏதும் செய்வதற்கில்லை என்றும் கைவிரித்து விட்டார். சாந்தியும் சிதம்பரமும் மௌனமாக கொஞ்ச நேரம் நடந்தார்கள். மச்சான், நான் ஒன்னு சொல்லட்டுமா? சாந்தியிடம் கொஞ்சம் நகை இருக்குது, அதை வாங்கி கீதா கல்யாணத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான் சிதம்பரம். கீதாவுக்கு கொடுப்பதுக்கு என்ன? சந்தோஷமா கொடுக்கிறேன். லாக்கரில் தூங்கும் நகைகள் கீதாவின் திருமணத்திற்கு உபயோகமாகும். சங்கிலியிலும் வளையலுமா ஒரு 10 பவுன் இருக்கும், போதும் இல்லையாண்ணா என்றாள் சாந்தி. உனக்கு எவ்வளவு பெரிய மனசு சாந்தி. நானும் உன் அண்ணியும் உங்களை நிராதரவா அனுப்பியத இன்னும் அப்பா அம்மா கூட மறக்கல. உனக்கு எப்படி மன்னிக்க முடியறது என்று கண்கலங்கினான் வாசு. மச்சான், பழச கலராதீங்க, ஆக வேண்டிய வேலைய பாருங்க. அவளுக்கு மட்டும் உங்களை விட்டா யார் இருக்கிறாங்க? ஆமா அண்ணா, இதில் என்ன இருக்கு? குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்றாள் சாந்தி. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.